இனிய மாலை வணக்கம் மாணவர்களே, உவா சமூக வானொலியின் உவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சியினூடாக பத்கொட விபுலானந்தா தமிழ் மகாவித்யாலயத்திலிருந்து உங்களுடன் இணைந்திருக்கும் நான் சுபாஸ்ரீ நடராஜா. மாணவர்களே, நலமாக இருக்கிறீர்களா? பரீட்சையும் உங்களை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது, அப்படித்தானே? அதனால் இன்றும் ஓர் புதிய தலைப்புடன் உங்களை சந்திக்க உவா வானொலியில் உங்கள் இல்லம் நாடி வந்திருக்கிறேன். ஆம் மாணவர்களே, சென்ற ஜூன் மாதம் 6ஆம் திகதி அன்று இடம்பெற்ற சுற்றாடல் சார் செயற்பாடுகள் பாட நிகழ்ச்சியில் விடுவப்பட்ட வினாவுக்கான விடையினை அனுப்பி வைத்த உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். எமது உவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சிக்கு நீங்கள் வழங்கி வரும் தொடர்ச்சியான ஆதரவும் ஆலோசனைகளும் எங்களை இன்னும் வலுவூட்டி மெருகூட்டும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. எனவே தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளை தவறாமல் கேளுங்கள். கடந்த நிகழ்ச்சியில் வினவப்பட்ட இன்றைய வினா இலக்கம் 3 சரியான விடையினை நிறைய மாணவர்கள் அனுப்பி வைத்திருந்தீர்கள். உங்கள் அனைவருக்கும் எனது நன்றிகளும் பாராட்டுகளும் உரித்தாகட்டும். இன்றும் வளமை போல் தரம் 5 சுற்றாடல் சார் செயற்பாடுகள் பாடத்தில் வரும் போக்குவரத்து எனும் தலைப்பின் கீழ் உள்ள சில விடயங்களை பற்றி பார்க்க போகின்றோம். ஆகவே இன்றைய பாட விடயங்களை கற்பதற்கு தேவையான குறிப்பு புத்தகம், எழுது கருவிகள் என்பவற்றை தயாராக எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதேபோல் இன்றைய பாடத்தின் இறுதியிலும் நீங்கள் விடையளிக்க வேண்டிய இன்றைய வினா இலக்கம் 4 எனும் பகுதி காத்திருக்கின்றது. ஆகவே பாடத்தினை நன்கு செவிமடுத்து தேவையான விடயங்களை குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். உங்கள் விடைகளை நீங்கள் 0770530913 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு மட்டும் அனுப்பி வைக்கலாம். அல்லது 0773002323 என்ற இலக்கத்திற்கு SMS மூலம் அனுப்பி வைக்கலாம். சரி மாணவர்களே, இன்றைய பாடத்தில் போக்குவரத்து என்றால் என்ன, போக்குவரத்து முறைகள் எவை, போக்குவரத்து சாதனங்கள், போக்குவரத்தின் முக்கியத்துவம், வீதியில் பயணிப்போர் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் எவை, வீதியை கடக்கும் போது செய்யத்தகாத செயல்கள் எவை, செய்யத்தகாத செயல்களை செய்வதால் ஏற்படும் விபத்துக்கள் அல்லது சேதங்கள் பற்றிய விடயங்களை நாம் அறிந்து கொள்ளவிருக்கின்றோம். ஆகவே கற்பதற்கு ஆயத்தமாக இருப்பீர்கள் என நினைக்கிறேன். வாருங்கள், இன்றைய பாடத்திற்கு செல்வோம். போக்குவரத்து, இதனை ஆங்கிலத்தில் நாம் டிரான்ஸ்போர்ட் அல்லது டிரான்ஸ்போர்டேஷன் என்று கூறுவோம். போக்குவரத்து, இதனை ஆங்கிலத்தில் நாம் டிரான்ஸ்போர்ட் அல்லது டிரான்ஸ்போர்டேஷன் என்று கூறுவோம். உலகிலுள்ள உயிரினங்கள் யாவும் தமது தேவைகளை நிறைவேற்றி கொள்ள தினமும் ஏதாவது ஒரு முறையை பயன்படுத்தி ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு சென்று வரும் வழிமுறையை பயன்படுத்துகின்றன. இதுவும் போக்குவரத்து எனப்படுகின்றது. ஆனால் போக்குவரத்து என்ற சொல் மனிதர்கள், விலங்குகள், பொருட்கள் முதலியன ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்வதை குறிக்கின்றது. போக்குவரத்து என்ற சொல் மனிதர்கள், விலங்குகள், பொருட்கள் முதலியன ஓரிடத்திலிருந்து இன்னோரிடத்திற்கு நகர்வதை குறிக்கின்றது. மனிதர்களுக்கிடையில் வர்த்தகம் நடைபெறவும் நாகரிகங்களின் வளர்ச்சிக்கும் போக்குவரத்து மிகவும் இன்றியமையாதது ஆகும். பொருளாதார வளர்ச்சிக்கும் உலகமயமாதலுக்கும் போக்குவரத்து என்பது ஒரு முக்கிய அம்சமாக விளங்குகிறது. ஆனால் பெரும்பாலான போக்குவரத்து சாதனங்கள் காற்று மாசுபாட்டை ஏற்படுத்துகின்றன. போக்குவரத்து முக்கியமானது, ஏனென்றால் ஒரே நேரத்தில் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மக்கள், பொருட்கள் அல்லது வணிகப் பொருட்களின் இயக்கத்தை இது எளிதாக்குகிறது. கூடுதலாக போக்குவரத்து திறம்பட மற்றும் திறமையாக நிர்வகிக்கப்பட்டால் போக்குவரத்து மற்றும் பரிமாற்று நேரங்களை சேமிக்கிறது. போக்குவரத்து வகைகள் பொதுவாக அவை நகரும் வழிமுறைகளால் வகைப்படுத்தப்படுகின்றன. அவை பிரதானமாக மூன்று வகைப்படும். முதலாவது தரைவழி போக்குவரத்து, இரண்டாவது கடல்வழி போக்குவரத்து அல்லது நீர்வழி போக்குவரத்து, மூன்றாவது வான்வழி போக்குவரத்து. இம்மூன்று வழிமுறைகளிலும் நாம் போக்குவரத்தை மேற்கொள்கின்றோம் என்பது நீங்கள் அனைவரும் அறிந்த விடயமே. இதற்கென பல்வேறு போக்குவரத்து சாதனங்கள் பயன்படுத்தப்படுகின்றன என்பதையும் நீங்கள் அறிந்து வைத்திருப்பீர்கள். அப்படித்தானே? அப்படியாயின் இப்போது நீங்கள் உங்களது குறிப்பு புத்தகத்தை எடுத்து நான் கூறும் போக்குவரத்து சாதனங்களின் பெயர்களை எழுதி வகைப்படுத்துங்கள். முதலில் ஒரு நீளமான செவ்வக வடிவ அட்டவணையை வரைந்து அதனை மூன்று பகுதிகளாக பிரித்து கொள்ளுங்கள். முதலாவது பகுதியில் தரைவழி போக்குவரத்து என்றும், இரண்டாவது பகுதியில் கடல்வழி போக்குவரத்து என்றும், மூன்றாவது பகுதியில் வான்வழி போக்குவரத்து என்றும் குறித்து கொள்ளுங்கள். இப்போது நான் கூறும் வாகனங்களின் பெயர்களை குறித்து கொண்டு அட்டவணையை பூர்த்தி செய்யுங்கள். ஆகாய விமானம், படகு, மாட்டு வண்டி, குதிரை வண்டி, கப்பல், பேருந்து, முச்சக்கர வண்டி, அவசர ஊர்தி, உந்துருளி, மிதி வண்டி, உலங்கு வானூர்தி, தோணி. ஆம் மாணவர்களே, இது உங்களுக்கான ஒரு சிறிய பயிற்சியே ஆகும். இருப்பினும் நாம் பிரயாணத்திற்காக பயன்படுத்தும் போக்குவரத்து சாதனங்களுக்காக வழங்கப்படும் தூய தமிழ் சொற்களை சிறிது பார்த்துவிட்டு செல்வோமா? ஆம், தேவையாயின் அவற்றையும் குறித்து கொள்ளுங்கள். பஸ், பேருந்து, கார், மகிழுந்து, வேன், கூடுந்து அல்லது சிற்றுந்து, த்ரீ வீலர், தானி, முச்சக்கர வண்டி, மூவுருளி உந்து, ஜீப், வல்லுந்து, லொரி, சரக்குந்து அல்லது சுமையுந்து, ஆம்புலன்ஸ், நோயாளி காவி வண்டி அல்லது அவசர ஊர்தி, டிராக்டர், இழுவை ஊர்தி அல்லது உழுவுந்து, மோட்டார்பைக், விசையுந்து அல்லது மோட்டார் சைக்கிள் அல்லது உந்துருளி. ஸ்கூட்டர், துள்ளுந்து, பைசிக்கிள், துவிச்சக்கர வண்டி அல்லது மிதிவண்டி, ஏரோப்ளேன், ஆகாய விமானம் அல்லது வானூர்தி, ஹெலிகாப்டர், உலங்கு வானூர்தி, ஷிப், கப்பல் அல்லது நாவாய், புளாக்காட், மாட்டு வண்டி, ஹார்ஸ்காட், குதிரை வண்டி, போட், படகு, ட்ரெயின், புகையிரதம், ரயில், தொடர்வண்டி, தொடருந்து அல்லது புகைவண்டி. ஆம் மாணவர்களே, உங்களிடம் ஒரு வினா. சிறப்பு பாதையில் பயணிக்கும் ஒரு வாகனம் இருக்கிறது. அது நிறைய பயணிகளையும் சரக்கு பொருட்களையும் ஒரே நேரத்தில் ஏற்றிச் செல்லக்கூடியது. அந்த வாகனத்தின் பெயர் என்ன? நீங்கள் விடை கூறுவது எனக்கு புரிகிறது. வினாவிற்கான சரியான விடை தொடருந்து என்பதாகும். ஆம் மாணவர்களே, இரும்பை கொண்டு அமைக்கப்பட்ட தனியான தண்டவாள பாதையில் தொடருந்து பயணிக்கின்றது. சரக்கு ரயில்கள் பெரும்பாலும் பாரம்பரியமாக பெட்டிகளை பயன்படுத்துகின்றன. தண்டவாளங்களை அமைப்பதற்கு நடுவில் சிலிப்பர் கட்டைகள் பயன்படுத்தப்படுகின்றன. இவ்விடயங்கள் பற்றியும் நீங்கள் கற்றிருப்பீர்கள். இனி நாம் பார்க்கவிருப்பது வீதியில் பயணிப்போர் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள். முதலாவது, வீதியின் வலது பக்க ஓரத்தினால் செல்லுதல். இரண்டாவது, பாதசாரிகள் வீதியை கடப்பதற்கென குறிக்கப்பட்டுள்ள இடங்களில் மட்டும் விரைவாக வீதியை கடத்தல். மூன்றாவது, குழுவாக செல்வதை தவிர்த்தல். நான்காவது, வீதியில் செல்லும் போது பல்வேறு பொருட்களை வீதியில் எறிவதை தவிர்த்தல். ஐந்தாவது, வீதி ஒழுங்குகளை கடைபிடித்தல். ஆறாவது, தனிமையான இடங்கள், விலங்குகள் வீதியை கடக்கும் இடங்கள் பற்றிய விளக்கத்துடன் பாதுகாப்பாக பயணித்தல். ஏழாவது, வீதியின் இரண்டு பக்கங்களிலும் உள்ள சொத்துக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாமை. எட்டாவது, கட்டிட வேலை நடைபெறும் கட்டடத்திற்கு அண்மையில் பயணிக்கும் போது பாதுகாப்புடன் செயற்படல். சரி, அடுத்ததாக வீதியை கடக்கும் போது செய்யத்தகாத செயல்கள். வீதியை கடக்கும் போது செய்யத்தகாத செயல்கள் எவை என பார்ப்போம். முதலாவது, மற்றும் ஒருவருடன் உரையாடி கொண்டு செல்லல். இரண்டாவது, தொலைபேசியில் கதைத்தவாறு பயணித்தல். மூன்றாவது, குழுவாக பாதுகாப்பற்ற வகையில் செல்லுதல். நான்காவது, உணவு உண்டவாறு பயணித்தல். ஐந்தாவது, பத்திரிகை வாசித்தவாறு பயணித்தல். ஆறாவது, கேலி செய்தவாறு பயணித்தல். ஏழாவது, விளையாடியவாறு பயணித்தல். எட்டாவது, மந்த கதியில் நடந்து செல்லல். ஒன்பதாவது, வழுக்கும் பொருட்களை பாதையில் போடுதல். பத்தாவது, பக்கம் மாறி பயணித்தல் என்பன வீதியை கடக்கும் போது செய்யத்தகாத செயல்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மேற்குறிப்பிட்ட தகாத செயல்களால் ஏற்படும் விபத்துக்கள் சேதங்கள் பற்றி அறிவீர்களா? ஆம், தொலைபேசியில் கதைத்தவாறு வீதியில் பயணிப்பதால் விபத்துகள் ஏற்படல், மரணம் ஏற்படல், பயணம் தாமதமடைதல் அல்லது தடைப்படல் என்பன ஏற்படுகின்றன. பத்திரிகை வாசித்தவாறு வீதியில் பயணித்தல், இதன் மூலம் குழிகளில் தவறி விழுதல், வாகனம் மோதுதல், வேறு விபத்துகள் ஏற்படல், பயணம் தாமதமடைதல் என்பன ஏற்படுகின்றன. உணவு உண்டவாறு பயணித்தல், இதனால் விபத்துகள் ஏற்படல், சறுக்கி விழல், காயம் அல்லது முறிவுகள் ஏற்படல், பயணம் தாமதமடைதல் என்பன ஏற்படுகின்றன. கேலி செய்தவாறு பயணித்தல், இதன் மூலம் குழிகளில் தவறி விழல், வாகனம் மோதுதல், மற்றவருடன் மோதுதல், பயணம் தாமதமடைதல் என்பன ஏற்படுகின்றன. விளையாடியவாறு பயணித்தல், இதனால் விபத்துகள் ஏற்படல், வாகன நெரிசல் ஏற்படல், ஏனைய பாதசாரிகளுக்கு இடையூறு ஏற்படல் என்பன ஏற்படுகின்றன. ஆகவே இவற்றை தவிர்க்க நாம் முயற்சி செய்ய வேண்டும். அடுத்ததாக நாம் ஒவ்வொருவரும் போக்குவரத்தை மேற்கொள்ளும் போது எப்பொழுதும் விழிப்பாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும். நீங்கள் நடந்து செல்லும் போது நடைத்தளம் அல்லது அடிப்பாதை இருந்தால் அதனை உபயோகித்து வலது பக்கமாக நடப்பது நன்று. ஒரு சிநேகிதரை நீங்கள் சந்தித்தால் தெருவில் நின்று அவருடன் பேசிக்கொண்டிருக்காமல் தெருவிலிருந்து ஒதுங்கி நின்று பேசுங்கள். உங்களை நோக்கி வரும் வாகனங்கள் உங்களை காண முடியாதவாறு மறைவான முடக்கில் அல்லது அதன் சமீபத்தில் ஒருபோதும் நிற்க வேண்டாம். தெருவை கடப்பதற்கு முன் வலப்பக்கத்தையும் இடப்பக்கத்தையும் பார்த்து மறுபடியும் வலப்பக்கமாக பார்க்க வேண்டும். பின் பாதையை கடக்க வேண்டும். ஒரு வழி போக்குவரத்துள்ள தெருவை கடப்பதில் விசேட கவனம் செலுத்த வேண்டும். பஸ் வண்டியில் ஏறவோ அல்லது இறங்கவோ விரும்பினால் அது தரித்து நிற்பதற்கென அங்கீகரிக்கப்பட்ட பேருந்து நிலையத்தில் தரித்து நிற்கும் வரை பொறுமையாக காத்திருங்கள். பிள்ளைகள், முதியோர், பலவீனர் அதாவது மாற்றுத்திறனாளிகள், கண் பார்வையற்றோர் ஆகியோர் வீதியை அபாயமின்றி கடப்பதற்கு நாம் எம்மாலான உதவியை செய்ய வேண்டியது அவசியமாகும். ஆம் மாணவர்களே, கண் பார்வையற்றோர் வீதியை கடப்பதற்கு வெள்ளை பிரம்பை பயன்படுத்துகின்றனர். கண் பார்வையற்றோர் வீதியை கடப்பதற்கு வெள்ளை பிரம்பை பயன்படுத்துகின்றனர். இதனை நினைவு கூர்வதற்காகவே சர்வதேச வெள்ளை பிரம்பு தினம் அக்டோபர் 15 திகதி கொண்டாடப்படுகிறது. இதனை நினைவு கூர்வதற்காகவே சர்வதேச வெள்ளை பிரம்பு தினம் அக்டோபர் 15 திகதி கொண்டாடப்படுகிறது. சரி மாணவர்களே, இனி நாம் மிக முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி பார்க்க போகின்றோம். அது என்ன தெரியுமா? நாம் அனைவரும் வீதியை கடப்பதற்கு பாதசாரிகள் கடவையை பயன்படுத்த வேண்டிய விதம். ஆம், பிரதான வீதிகளில் பாதசாரிகள் பாதையை கடப்பதற்காக கடவையில் மஞ்சள் நிற கோடுகள் அல்லது வெள்ளை நிற கோடுகள் இடப்பட்டுள்ளன. இவ்விடத்திலேயே பாதையை வலது இடது ஆகிய இரண்டு பக்கங்களையும் நன்கு அவதானித்து வாகனங்கள் எதுவும் வராத சந்தர்ப்பத்தில் விரைவாக கடக்க வேண்டும். வாகனங்கள் அடிக்கடி பயணிக்கும் வீதியில் வாகனங்களில் செல்லும் சாரதிகள், நீங்கள் கடப்பதற்கு ஆயத்தமாக உள்ளீர்கள் என்பதை கவனிக்கின்றனர் என்பதை உறுதிப்படுத்திய பின்னர் மட்டும் வீதியை கடக்க வேண்டும். தனக்கு கடக்க பொருத்தமான சந்தர்ப்பம் கிடைத்த பின்னர் இயலுமான விரைவில் வீதியை கடக்க வேண்டும். பிரதான வீதிகளில் வாகன நெரிசல் ஏற்படாமல் இருக்கவும் மக்கள் விபத்துகளில் சிக்காமல் பாதுகாப்பாக பாதையில் செல்லவும் போக்குவரத்து போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். அது மட்டுமன்றி வீதிகளில் பொருத்தப்பட்டுள்ள ஒளி சமிக்ஞை விளக்குகளை நீங்கள் அவதானித்திருக்கிறீர்களா? மூன்று நிறங்களில் காணப்படும் இந்த விளக்குகள் வாகனங்கள் பாதையில் நெரிசலின்றி போவதற்காக பயன்படுத்தப்படுகின்றன. இந்த ஒளி சமிக்ஞை விளக்குகள் சாரதிகளுக்கு மிகவும் பயனுள்ளவையாக அமைகின்றன. இந்த ஒளி சமிக்ஞை விளக்குகளில் சிவப்பு நிற விளக்கு ஒளிர்ந்தால் வாகனத்தை நிறுத்துக என்று அர்த்தம். செம்மஞ்சள் நிற விளக்கு ஒளிர்ந்தால் புறப்பட தயாராகுக என்று அர்த்தம். பச்சை நிற விளக்கு ஒளிர்ந்தால் புறப்பட்டு செல்க என்று அர்த்தம். அது மட்டுமன்றி பிரதான வீதிகளில் நாட்புறமும் பாதைகள் காணப்படும் போது அவற்றின் இடையில் பாதசாரிகள் செல்வதற்கான கடவை ஒன்று காணப்படும். இது பெலிக்கன் கடவை எனப்படும். இக்கடவையில் காணப்படும் விளக்குகளில் சிவப்பு மனிதனின் உருவமிடப்பட்ட விளக்கு ஒளிர்ந்தால் பாதசாரிகள் வீதியை கடக்க தடை என்று அர்த்தம். அங்கு காணப்படும் விளக்குகளில் பச்சை நிற மனிதனின் உருவம் கொண்ட விளக்கு ஒளிர்ந்தால் பாதசாரிகள் வீதியை கடந்து செல்லலாம் என்று அர்த்தம். இவ்வாறு பலதரப்பட்ட விடயங்களை நாம் அனுசரித்து நடக்க வேண்டும். ஒருபோதும் வீதியில் செல்லும் போது கவனக்குறைவாக செல்லாமல் வீதி குறியீடுகளையும் அனுசரித்து அதற்கேற்ப பயணம் செய்ய வேண்டும் என்பதையும் மறந்துவிடாதீர்கள். வீதி குறியீடுகள் பற்றி நீங்கள் முன்னர் கற்றிருப்பீர்கள். இம்முறை பரீட்சையிலும் கூட சில வினாக்கள் வினவப்படலாம். ஆகவே குறியீடுகளையும் அவற்றிற்கான விளக்கங்களையும் நன்கு அவதானித்து வைத்துக் கொள்ளுங்கள். சரி மாணவர்களே, பாதையில் பயணம் செய்வது தொடர்பான ஒரு பாடலை கேட்டுவிட்டு வருவோம்.
செய்திடுவோம். லா 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 லா.
மாணவர்களே, பாடலை கேட்டீர்களா? நாம் அடுத்த படியத்திற்கு செல்வோம். ஆரம்பத்தில் கால்நடையாகவும் பல்லக்கிலும் மாட்டு வண்டி, குதிரை வண்டி போன்றவற்றிலும் பயணித்த மனிதன் தற்போது மிகவும் முன்னேற்ற நிலையை அடைந்திருக்கிறான். இதன் காரணமாக இன்று நாம் காணும் வீதிகளில் பலதரப்பட்ட வாகனங்கள் நிரம்பி காணப்படுகின்றன. அத்துடன் வீதி விபத்துகளும் மிகவும் அதிகரித்து காணப்படுகின்றன. எமது நாட்டின் பெருந்தெருக்கள் A1, A2 என பெயரிடப்பட்டுள்ளன. பெரும்பாலும் நாம் பயன்படுத்தும் பாதை வகைகள் தேசப்படத்தில் என்னென்ன நிறங்களில் குறிக்கப்பட்டிருக்கும் என்பதை அறிவீர்களா? ஆம், தேவையாயின் இவற்றையும் குறித்துக் கொள்ளுங்கள். அதிவேக நெடுஞ்சாலை, இது ஊதா நிறத்தில் காட்டப்படும். பெருந்தெருக்கள் சிவப்பு நிறத்தில் காட்டப்பட்டிருக்கும். சிறுவீதிகள் மஞ்சள் நிறத்தில் காட்டப்பட்டிருக்கும். புகையிரத பாதை கருப்பு நிறத்தில் காட்டப்பட்டிருக்கும். தேசப்படத்தில் என்னென்ன நிறங்களில் குறிக்கப்பட்டிருக்கும் என்பதை நீங்கள் அறிவீர்களா? அதிவேக நெடுஞ்சாலை ஊதா நிறம், பெருந்தெருக்கள் சிவப்பு நிறம், சிறுவீதிகள் மஞ்சள் நிறம், புகையிரத பாதை கருப்பு நிறம். பொதுவாக பெருந்தெருக்கள் 2 வழிப்பாதைகளாகவே காணப்படுகின்றன. பாதைகளின் நடுவில் வரையப்பட்டுள்ள வெள்ளை கோடுகள் அல்லது சிறிய தடுப்புகள் பாதையை இருவழி பாதையாக பிரித்து காட்டுகின்றன. பொதுவாக இலங்கையின் பிரதான பாதைகள் கருங்கல் பரவப்பட்டு தார்வார்க்கப்பட்ட பாதைகளாகவும், சில தனிவழி பாதைகள் சீமெந்து கான்கிரீட் போடப்பட்ட செப்பனிடப்பட்ட பாதைகளாகவுமே இருக்கின்றன. இதன் இருமருங்கிலும் பல்வேறுபட்ட வீதி சமிக்ஞைகளும் குறியீடுகளும் காணப்படுகின்றன. அத்துடன் இந்த வீதிகளுக்கு மேலதிகமாக அதிவேக நெடுஞ்சாலைகளும் காணப்படுகின்றன. இந்த அதிவேக நெடுஞ்சாலைகளில் சைக்கிள், மோட்டார் சைக்கிள், முச்சக்கர வண்டி, உழவு இயந்திரம் போன்ற வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அந்த பாதைகளில் நடந்து செல்வதும் தடை செய்யப்பட்டுள்ளது. இரண்டு பக்கங்களிலும் வேலிகள் அடைக்கப்பட்டு நாய் போன்ற விலங்குகள் பாதைகளுக்குள் வராத வண்ணம் பாதுகாக்கப்படுகிறது. E1 என குறிப்பிடப்படும் நெடுஞ்சாலை இலங்கையின் முதலாவது அதிவேக நெடுஞ்சாலையாகிய தெற்கு அதிவேக நெடுஞ்சாலை ஆகும். கொழும்பு கொட்டாவையிலிருந்து காலி பின்னதுவ வரை 152 கிலோமீட்டர் தூரத்திற்கு இப்பாதை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நெடுஞ்சாலையில் கட்டணம் செலுத்தியே பயணிக்க முடியும். E2 என குறிப்பிடப்படுவது கொழும்பு வெளிப்புற சுற்றுவட்ட பாதை, அதாவது ஆத்தர் சி கிளாக் அதிவேக நெடுஞ்சாலை ஆகும். இது கொழும்பு நகரை சுற்றி அமைக்கப்பட்டுள்ளது. இப்பாதையின் நீளம் 29 கிலோமீட்டர் ஆகும். அடுத்ததாக E3 என குறிப்பிடப்படும் கட்டுநாயக்க அதிவேக நெடுஞ்சாலை ஆகும். ஆம், இனி நாம் இலங்கையில் பொது போக்குவரத்து சேவையை வழங்கும் அரசு நிறுவனங்கள் எவை என பார்ப்போம். முதலாவது இலங்கை போக்குவரத்து சபை, இரண்டாவது இலங்கை புகையிரத திணைக்களம், மூன்றாவது ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ், நான்காவது வீதி அபிவிருத்தி அதிகார சபை. இலங்கையில் பொது போக்குவரத்து சேவையை வழங்கும் அரசு நிறுவனங்கள், முதலாவது இலங்கை போக்குவரத்து சபை, இரண்டாவது இலங்கை புகையிரத திணைக்களம், மூன்றாவது ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ், நான்காவது வீதி அபிவிருத்தி அதிகார சபை. இலங்கை போக்குவரத்து சபை மூலம் மக்களின் பயண தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக பாவனைக்கு விடப்பட்ட அரச பேருந்துகளில் நாமும் பயணிக்கிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இதன் பணிகள் என்னவென்பதை பற்றி சற்று நோக்குவோம். நாடு முழுவதும் பேருந்து மூலமான திறமையான பிரயாணிகள் சேவையை வழங்குதல், ஒழுங்கமைக்கப்பட்ட சந்தை நிலைமைகளின் கீழ் தனியார் துறையினருடன் போட்டி போடுதல், தரமான பேருந்து சேவையை அதாவது நம்பகத்தன்மை, பாதுகாப்பு, வாடிக்கையாளர் அக்கறையுடன் கூடிய சேவையை மேம்படுத்துதல், நான்காவது அவசர நிலைமைகளின் போது பணிக்கு அமர்த்தப்படுவதற்கு ஆயத்தமாயிருத்தல் என்பன இலங்கை போக்குவரத்து சபையின் பணிகளாகும். இலங்கை புகையிருந்த திணைக்களத்தினால் மக்களுக்குரிய தொடருந்து சேவைகள் முன்னெடுத்து செல்லப்படுகின்றன. ஸ்ரீலங்கா ரயில்வேஸ் என இதனை நாம் ஆங்கிலத்தில் கூறுவோம். மக்களையும் பொருட்பண்டங்களையும் இடத்திற்கிடம் கொண்டு சென்று சேர்ப்பதில் பெரும் பங்கு வகிக்கின்றது. அடுத்ததாக ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் எனப்படும் இலங்கை விமான சேவையின் ஒழுங்கு விதிகள் மற்றும் சட்டத்திட்டங்களை பார்ப்போமா? முதலாவது, விமான பயண சீட்டுக்களை நேர காலத்துடன் பெறுதல் வேண்டும். இரண்டாவது, வெளிநாடு செல்ல எதிர்பார்க்கும் ஒருவர் அந்நாட்டினுள் பிரவேசிப்பதற்கான விசா அனுமதி பத்திரம் பெறுதல் வேண்டும். மூன்றாவது, விமான பயணத்துக்காக நேர காலத்துடன் அதாவது குறைந்தபட்சம் 3 மணித்தியாலத்திற்கு முன்னதாக விமான நிலையத்திற்கு வருகை தருதல் வேண்டும். நான்காவது, உச்சாலமான ஒரு குறித்த நிறையுள்ள பயண பொதிகளையே கொண்டு செல்லலாம். மேற்குறித்த விடயங்களை கவனத்திற்கொள்ள வேண்டும். அடுத்து வீதி அபிவிருத்தி அதிகார சபை பற்றிய விடயங்களை நோக்குவோம். ரோட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி என்று ஆங்கிலத்தில் கூறப்படும் இச்சபையின் சுருக்க குறியீடு RDA என்பதாகும். இலங்கையில் உள்ள நெடுஞ்சாலைகள் மற்றும் பிரதான சாலைகளை அதாவது AB தர சாலைகளை பராமரிக்கும் அதிகார சபை இதுவாகும். புதிய நெடுஞ்சாலைகள், பாலங்கள், அதிவிரைவு சாலைகள் போன்றவற்றை திட்டமிடல், வடிவமைத்தல், கட்டியமைத்தல் மற்றும் ஏற்கனவேயுள்ள பிரதான சாலைகளை செப்பனிடல், பராமரித்தல் என்பன இச்சபையின் பிரதான பணிகளாகும். ஆம் மாணவர்களே, நவீன தொழில்நுட்பம் காரணமாக கைத்தொலைபேசியில் அதாவது ஸ்மார்ட் போனில் காணப்படும் மென்பொருளினை பயன்படுத்தி பின்வரும் நன்மைகளை அடையலாம். ஓர் இடத்திலிருந்து மற்றும் ஓர் இடம் வரையான தூரத்தை அறிவதற்கு, பழக்கமில்லாமல் இடங்களில் பாதைகளை கண்டறிவதற்கு, பழக்கமில்லாத இடங்களில் பாதைகளை கண்டறிவதற்கு, செல்ல வேண்டிய தூரத்தை முன்கூட்டியே அறிவதற்கு, குறைந்தளவு நேரத்தில் இலகுவாக பயணத்தை மேற்கொள்வதற்கு உதவும். சரி மாணவர்களே, இந்த தற்கால போக்குவரத்து முறைகளால் கிடைக்கும் அனுகூலங்கள் எவை என்று ஒரு வினாவை உங்களிடம் எழுப்பினால் நீங்கள் என்ன பதிலை கூறுவீர்கள்? தற்கால போக்குவரத்து முறைகளால் கிடைக்கும் அனுகூலங்கள் எவை? ஆம், சௌகரியமாக பயணம் செய்ய முடிதல். ஒரு வாகனத்தில் ஒரே நேரத்தில் பலர் பயணம் செய்ய முடிதல். பெருமளவு பொருட்களை ஏக காலத்தில் இடத்துக்கிடம் கொண்டு செல்ல முடிதல். நேரம் மீதமாதல். பாதுகாப்பாக பயணம் செய்ய முடிதல். தொலைதூர வெளிநாடுகளுக்கும் பயணம் செய்ய முடிதல் என்பன அனுகூலங்களாக காணப்படுகின்றன. அதேபோல் வாகனங்களினால் எமக்கும் சூழலுக்கும் ஏற்படும் தீமைகளவை என்ற வினாவிற்கும் விடையை பார்த்துவிட்டு செல்வோம். வாகனங்களினால் எமக்கும் சூழலுக்கும் ஏற்படும் தீமைகள் எவை? நச்சுத்தன்மை வாய்ந்த புகையினை கக்குதல், அதிக ஒளி மற்றும் இறைச்சலை ஏற்படுத்தல், புழுதி மற்றும் தூசியை கிளப்புதல், அதிகமான வேகம் காரணமாக விபத்து ஏற்படல், வாகனங்களிலிருந்து கசியும் எண்ணெய் பூமியில் படிதல், போக்குவரத்து நெரிசல், அதிகமான பராமரிப்பு செலவு ஏற்படல், அதிக விலை காரணமாக விரும்பிய வாகனத்தை பயன்படுத்த முடியாமை, வளிமண்டலம் மாசடைதல் போன்ற விடயங்கள் தீமைகளாக அமைகின்றன. அத்துடன் சூழலை மாசுபடுத்தாத சூழல் நேய போக்குவரத்து சாதனம் ஒன்று இருக்கிறது. அது எதுவென்று தெரியுமா? எதுவாக இருக்கும்? ஆம், நீங்கள் நினைப்பது எனக்கு புரிகிறது. துவிச்சக்கர வண்டிதான் அது. இதன் பயன்கள் என்ன தெரியுமா உங்களுக்கு? ஒன்று, எரிபொருள் தேவையில்லை. இரண்டு, சூழல் மாசடைவது கிடையாது. மூன்று, எல்லோரும் வாங்கக்கூடிய விலையில் உண்டு. நான்கு, வண்டியை இயக்குபவருக்கு சிறந்த உடற்பயிற்சி. இதனால் உடல் கட்டுடலாகி அழகாக இருக்கும். ஐந்து, குறுகிய ஒற்றையடி பாதையினூடாகவும் வளைவான பாதையினூடாகவும் பிரயாணம் செய்யக்கூடியதாக இருக்கின்றது. நோயிலிருந்து விடுபட்டு தேக ஆரோக்கியம் பண்ண உதவும் ஒரு சிறந்த உபகரணமாகவும் இது காணப்படுகின்றது. சரி மாணவர்களே, இன்றைய தினம் போக்குவரத்து எனும் சுற்றாடல் பாட கருப்பொருளில் காணப்படும் சில விடயங்களை பற்றி அறிந்து கொண்டோம். அவ்வாறே கீழ்வரும் வினாக்களுக்கு உங்களால் விடையளிக்க முடியுமா என பாருங்கள். இதோ வினாக்கள். முதலாவது வினா, பாதசாரிகள் பாதையில் நடந்து செல்ல வேண்டிய பக்கம் எது? பாதசாரிகள் பாதையில் நடந்து செல்ல வேண்டிய பக்கம் எது? வலப்பக்கம், முன்பக்கம், இடப்பக்கம். மீண்டும் கூறட்டுமா? முதலாவது விடை வலப்பக்கம், இரண்டாவது விடை முன்பக்கம், மூன்றாவது விடை இடப்பக்கம். இரண்டாவது வினா, தேசப்படத்தில் பிரதான வீதியை குறிக்க பயன்படும் நிறம் எது? தேசப்படத்தில் பிரதான வீதியை குறிக்க பயன்படும் நிறம் எது? முதலாவது விடை மஞ்சள், இரண்டாவது விடை கருப்பு, மூன்றாவது விடை சிவப்பு. முதலாவது விடை மஞ்சள், இரண்டாவது விடை கருப்பு, மூன்றாவது விடை சிவப்பு. மூன்றாவது வினா, நாம் பேருந்தில் பயணிக்கும் போது கண்டிப்பாக உதவ வேண்டியவர்கள். நாம் பேருந்தில் பயணிக்கும் போது கண்டிப்பாக உதவ வேண்டியவர்கள். முதலாவது விடை சாரதி, இரண்டாவது விடை பெண்கள், மூன்றாவது விடை முதியோர். முதலாவது விடை சாரதி, இரண்டாவது விடை பெண்கள், மூன்றாவது விடை முதியோர். நான்காவது வினா, கண் பார்வையற்றோர் வீதியை கடக்க பயன்படுத்துவது கண் பார்வையற்றோர் வீதியை கடக்க பயன்படுத்துவது. முதலாவது விடை கைத்தடி, இரண்டாவது விடை வெள்ளை பிரம்பு, மூன்றாவது விடை பிரம்பு. முதலாவது விடை கைத்தடி, இரண்டாவது விடை வெள்ளை பிரம்பு, மூன்றாவது விடை பிரம்பு. அதிவேக நெடுஞ்சாலை தேசப்படத்தில் எந்த நிறத்தில் குறித்து காட்டப்படும்? ஐந்தாவது வினா, அதிவேக நெடுஞ்சாலை தேசப்படத்தில் எந்த நிறத்தில் குறித்து காட்டப்படும்? முதலாவது விடை கருப்பு, இரண்டாவது விடை நீலம், மூன்றாவது விடை ஊதா. முதலாவது விடை கருப்பு, இரண்டாவது விடை நீலம், மூன்றாவது விடை ஊதா. அதிவேக நெடுஞ்சாலை தேசப்படத்தில் எந்த நிறத்தில் குறித்து காட்டப்படும்? வினாக்களுக்குரிய விடையை நீங்கள் ஓய்வு நேரங்களில் செய்து பாருங்கள். சரி மாணவர்களே, இன்றைய பாடத்தின் இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம். இதோ உங்களுக்கான நீங்கள் விளையாடிக்கக்கூடிய இன்றைய வினா இலக்கம் 4 எனும் பகுதிக்கு செல்வோம். இன்றைய வினா இலக்கம் 4, சர்வதேச வெள்ளை பிரம்பு தினம் எப்போது அனுஷ்டிக்கப்படுகிறது? சர்வதேச வெள்ளை பிரம்பு தினம் எப்போது அனுஷ்டிக்கப்படுகிறது? இவ்வினாவுக்கான விடையினை நீங்கள் 077 005 3913 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திற்கும், 077 8 0 3 0 0 2 3 என்ற இலக்கத்திற்கு SMS மூலமும் அனுப்பி வைக்கலாம். மாணவர்களே, இன்று என்னால் தொகுத்து வழங்கப்பட்ட தகவல்கள் யாவும் உங்களுக்கு பயனுள்ளதாய், பரீட்சைக்கு உதவக்கூடியதாய் இருந்திருக்கும் என்ற நம்பிக்கையில், எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய ஊவா மாகாண கல்வி அமைச்சு மற்றும் பண்டாரவளை உதவி கல்வி பணிப்பாளர் தமிழ் பிரிவு திரு கே யோகீஸ்வரன் ஐயா அவர்களுக்கும், ஊவா சமூக வானொலி முகாமையாளருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, மற்றும் ஒரு இனிய நாளில் போக்குவரத்து தொடர்பான இன்னும் சில தகவல்களுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறும் நான் சுபாஸ்ரீ நடராஜா. மீண்டும் சந்திப்போம். நன்றி மாணவர்களே.